ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் அறிவுத்திறனுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சிக்கில் செல் ரத்த சோகை நோயின் சவால்களை சமாளிப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை அரசு பயன்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய முதல் சுற்று ஆலோசனை ஈடுபட்டார். தமிழ்நாடு புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் அனைத்து கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ள 2 நாள் சாகர் கவச் ஒத்திகை பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பீகார் மாநிலம் ராஜ்கீரில் நாளந்தா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே உரையாற்றினார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் அறிவுத்திறனுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வி மற்றும் அறிவு கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலமாகவே இந்தியா வல்லரசு நாடாக மேம்பட முடியும் என்றும் அவர் கூறினார். ராஜ்கீரில் நாளந்தா பல்கலைக்கழகத்தின் புதிய வளாகத்தை பிரதமர் திறந்து வைத்தார். இந்திய பாரம்பரியம் மற்றும் தனித்துவத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே நாளந்தா பல்கலைக்கழகம் என்றும் நாளந்தா பல்கலைக்கழகம் புதுப்பிக்கப்படுவது எழுச்சிமிகு இந்தியாவின் வல்லமைக்கு சான்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய பாரம்பரிய மரபுகளின்படி வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய இரண்டிற்கும் அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இம்முயற்சிகளின் சர்வதேச அளவிலான நீட்டிப்பே உலக சோலார் கூட்டணி என்றும் உலகின் மிகப்பெரிய அறிவு கேந்திரமாக இந்தியாவை மீண்டும் நிலைநிறுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் நிகழ்ச்சியில் பேசுகையில் கற்றல் என்னும் புதிய காலத்தின் மூலம் உலக நாடுகளுடன் இந்தியா இணைந்து வருவதாகவும் இதன் மூலம் கடந்த காலங்களை விட வலுவான உறவுகளை கட்டமைக்க முடியும் என்றும் கூறினார். பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மற்றும் இந்தியாவிற்கான 17 நாடுகளின் தூதர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உலக மரபு சின்னங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பண்டைய நாளந்தா பல்கலைக்கழகத்தின் எஞ்சிய பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி முன்னதாக நேரில் பார்வையிட்டார். 10வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சசாங்காசனம் பற்றிய காணொலி ஒன்றை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். சசாங்காசனம் செய்ய வேண்டிய முறை குறித்தும் சசாங்காசனம் செய்வதால் மலச்சிக்கல், முதுகுவலி, கோபம் மற்றும் பதற்றம் குறைவது குறித்தும் இக்காணொலியில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம் மற்றும் மூட்டு அழுச்சி உள்ளவர்கள் சசாங்காசனம் செய்வதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் பழங்குடி சமூகத்தினர் பெருமளவில் பங்களிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் கூறியுள்ளார். உலக சிக்கில் செல் ரத்த சோகை தினத்தையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் டின்னோரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 2047 விடுதலையின் நூற்றாண்டை கொண்டாடும் போது சிக்கில் செல் ரத்த சோகை நோயிலிருந்து நாடு முழுமையாக விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திரமோடியின் எண்ணம் என்றும் இதற்காகவே சிக்கில் செல் நோய்க்கான சிகிச்சை ஆயுஷ்மான் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய அரசியல் சாசனத்தில் பழங்குடி சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு சலுகைகளை நிறைவேற்ற கடந்த 10 ஆண்டுகளில் அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்றும் டின்னோரி பகுதியின் பிரத்யேக தாவரங்களுக்கு இத்தோட்டத்தில் சிறப்பிடம் அளிக்கப்படும் என்றும் திரு ஜெக்தீப் தன்கர் தெரிவித்தார். மத்திய பிரதேஷ் ஆளுநர் திரு மங்குபாய் பட்டேல், முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மற்றும் மாநில அமைச்சர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிக்கில் செல் அனிமியா என்னும் இரத்தசோகை நோயின் சவால்களை சமாளிப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை அரசு பயன்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக சிக்கில் செல் இரத்த சோகை தினத்தையொட்டி சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தேசிய அளவில் சிக்கில் செல் இரத்த சோகை ஒழிப்பிற்கான இயக்கம் ஒன்றை அரசு தொடங்கியிருப்பதாகவும் விழிப்புணர்வு, நோய் கண்டுபிடிப்பு மற்றும் சிகிச்சை உட்பட எல்லா அம்சங்களும் இந்த இயக்கத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டாவும் சிக்கில் செல் ரத்த சோகை தினத்தையொட்டி செய்தி வெளியிட்டுள்ளார். சிக்கில் செல் அனிமியா என்னும் ரத்தசோகையின் நோய் பழங்குடி மக்களுக்கு மட்டுமே ஏற்படுவதாக கூறப்படுவது தவறான கருத்து என்று மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூயல் ஓராம் கூறியுள்ளார். இந்நோய் குறித்து புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சிக்கில் செல் ரத்தசோகை எவரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம் என்றும் இந்நோயை கண்டுபிடிக்க கிராம பஞ்சாயத்து மற்றும் அங்கன்வாடி நிலையில் கள ஆய்வுகள் அவசியம் என்றும் கூறினார். இப்பணிகளில் உள்ள சவால்கள் குறித்து தனிப்பட்ட துறைகள் மற்றும் அமைச்சங்களுக்கு முழுமையாக தெரியாது என்பதால் ஒருங்கிணைந்த முயற்சிகள் தேவை என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய முதல் சுற்று ஆலோசனை ஈடுபட்டார். நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, தலைமை பொருளாதார ஆலோசகர் மற்றும் நிதி வருவாய் உள்ளிட்ட துறைகளுக்கான அரசு செயலர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். உணவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய மேலாண்மை மற்றும் தொழில் முனைவு கழகங்கள் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உணவு பதப்படுத்தல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். வரும் செப்டம்பர் மாதம் தலைநகரில் நடைபெறவுள்ள இந்தியா உலக உணவு மாநாடு குறித்து இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உணவு பதனீட்டுத் துறையில் வளர்ச்சிக்கு பெரும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்த அவர், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதிலும் முன்னேறிய இந்தியாவை உருவாக்குவதிலும் இத்துறை முக்கிய பங்காற்ற முடியும் என்றார். உணவு பதனீட்டுத் துறை மூலம் கணிசமான எண்ணிக்கையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். உள்ளூர் அளவிலான உணவுப் பொருட்களை உள்ளூர் அளவிலே பதனீடு செய்வதற்கான வசதிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்குவதில் அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். பதனீட்டு வசதிகள் போதிய அளவில் இல்லாததே காய்கறிகள், பழங்கள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் பெருமளவில் வீணாக காரணம் என்றும், அடுத்த 5 ஆண்டுகளில் இந்நிலையை மாற்ற தாம் பாடுபடப் போவதாகவும் அமைச்சர் கூறினார். இந்தியாவில் பதனீட்டு செய்யப்படும் உணவுப் பொருட்கள் உலக அளவிலான தரம் மற்றும் சுகாதார விதிமுறைகளுக்கு ஏற்றதாக அமைவதை அரசு உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பதப்படுத்தல் துறை இணையமைச்சர் திரு ரவ்னித் சிங் பிட்டு நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்திய 18 உணவுகளின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்திய உணவுகளுக்கு உலகெங்கிலும் வரவேற்பு இருப்பதால் உணவு பதனீட்டுத் துறையை மேலும் வலுப்படுத்துவதில் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் வளமான உணவு கலாச்சாரத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவதன் மூலம் உணவு பதனீட்டுத் துறையில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் இந்தியா உலக உணவு மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. உலகெங்கிலும் இருந்து உணவு பதனீட்டுத் துறையினர் பலரும் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ளது. காலை மாலை இரு அமர்வுகளாக வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டத்தொடரில் துறை வாரியான மானிய கோரிக்கை மீது விவாதங்கள் இடம்பெற உள்ளன. புதிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகளும் இக்கூட்டத்தொடரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிரவாதிகளின் கடல்வழி ஊடுருவலை தடுக்கும் வகையில் சென்னை முதல் குமரி வரையிலான கடலோர பகுதிகளில் அனைத்து கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ள 2 நாள் சாகர் கவச் ஒத்திகை பயிற்சியின் முதல் நாளான இன்று புதுச்சேரி கடல் பகுதியில் மீன்பிடி படகு மூலம் தொலைநோக்கு கருவிகளை கொண்டு பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. கடலோர காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பழனிவேல், ஆய்வாளர் திரு வேலையன் ஆகியோர் இதற்கு தலைமையேற்றனர். சந்தேகத்திற்கு இடமான நபர்கள், படகுகள் மற்றும் கப்பல்களின் நடமாட்டம் தென்பட்டால் உடனடியாக கடலோர காவல்துறையிடம் தெரிவிக்குமாறு காலாப்பட்டு, வீராம்பட்டினம் உள்ளிட்ட 16 கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மாங்கனி திருவிழாவையொட்டி காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு வரும் 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதிலாக வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமை வெளிநாளாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், வரும் 25ஆம் தேதி வரை மழை நீட்டிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோரம் மற்றும் தெற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் வரும் 23ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பைக்கான ICC ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சூப்பர் 8 சுற்றுப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. இன்றிரவு 8 மணிக்கு அமெரிக்க அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் மோதுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான போட்டி பார்படோஸில் நாளை நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு அன்னியூர் சிவா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். விக்கிரவாண்டி உட்பட 7 மாநிலங்களில் காலியாக உள்ள 13 தொகுதிகளுக்கு ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வேட்புமனு பரிசீலனை வரும் திங்கட்கிழமை நடைபெறும். ஏற்கப்பட்ட மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் 26ஆம் தேதி கடைசி நாளாகும். ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூலை 13ஆம் தேதி எண்ணப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் அறிவுத்திறனுக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சிக்கில் செல் ரத்தத்தோகை நோயின் சவால்களை சமாளிப்பதில் தொழில்நுட்பத்தின் ஆற்றலை அரசு பயன்படுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய முதல் சுற்று ஆலோசனை ஈடுபட்டார். தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளில் அனைத்து கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்துள்ள 2 நாள் சாகர் கவச் ஒத்திகை பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.